ஏதன் இறை ஒருவனுக்கு கவுலி ரப்பி தம்மிம் பில் ஹைரி வஸ் ஸஆதா வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மன மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாய இணையர்களே, சன்மார்க்க சீலர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நெல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா புகழுக்கும் உரித்தானவன் என்ற தலைப்பு இன்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அறிவிக்கப்பட்டதற்கேற்ப அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் அதனுடைய அன்னையாக திகழக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த ஃபாத்திஹா எனும் சூராவுடைய முதல் சொல் அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா என்ற சொல்லை எல்லா புகழும் இறைவனுக்கே என்று மொழிபெயர்ப்பாக சொல்கிறோம். இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற இந்த சொல்லினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இடைக்காலத்தில் அமெரிக்காவில் ஒலித்தது. ஒலித்த நேரத்தில் உலகமெல்லாம் அந்த தமிழ் சொல் ஒலித்தது. எல்லா புகழும் இறைவனுக்கு ஒரு இசைப்புயல் வழியாக இந்த சொல் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்கார் வழியாக உலகமெல்லாம் ஒலித்தது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபினுடைய அன்னையான அத்தியாயத்தின் முதல் சொல் அல்ஹம்துலில்லாஹ். இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற சொல் அந்த இறைவனுடைய தன்மையை நினைவுபடுத்தி அகில உலகத்தின் அதிபதியாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற பொருளை தாங்கி இருக்கிறது. இப்போது நாம் இந்த சொல்லினுடைய சூட்சுமத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லை இரண்டாவது வசனமாகவும், இமாமுல் அலம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் வசனமாகவும் அதை மதிக்கிறார்கள். ஆக இரண்டாவது வசனம் அல்லது முதல் வசனம் எந்த வேறுபட்ட கருத்திருந்தாலும் அது அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய தொடக்கம் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆக எல்லா புகழும் இறைவனுக்கு என்றால் அந்த எல்லாம் என்பதற்கான விளக்கம் என்ன, புகழ் என்பது எத்தனை வகை என்பதை நாம் பங்கிட்டு பார்த்தால் மொத்தமாக புகழ் நான்கு வகை. புகழை எப்படி பங்கிட்டாலும் எப்படி பிரித்தாலும் அதை நான்காக பிரிக்கலாம். முதல் பங்கு, ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனை புகழ்வது. இரண்டாவது, இறைவன் மனிதனை புகழ்வது. மூன்றாவது, மனிதன் மனிதனை புகழ்வது. நான்காவது, மனிதன் இறைவனை புகழ்வது, இறைவன் மனிதனை புகழ்வது. அடுத்து மனிதன் மனிதனை புகழ்வது. ஆக மொத்தம் நான்காக பிரிக்கிறார்கள். அதாவது மனிதன் ஒருவருக்கொருவர் புகழ்ந்து கொள்கிறார்கள், இறைவனை புகழ்ந்து கொள்கிறார்கள். அடுத்த இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் இந்த புகழ் பல கூறுகளாக பிரிக்கின்றன. இந்த எல்லா புகழையும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னால் எப்படி என்று எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், புகழ் உலகத்தில் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு மனிதன் அச்சீவர், சாதனையாளர்களுக்கு புகழ்ச்சி. இரண்டாவதாக, இயற்கையான தோற்றம் அழகாக இருந்தால் அதற்காக புகழ்ச்சி, அவருடைய திறமைக்காக புகழ்ச்சி. இப்படி பல வகையான புகழ்ச்சி எடுத்துக் கொள்வோம். உதாரணமாக எடுத்துக் கொள்வோம், ஒருவர் சாதனை படைத்திருக்கிறார், ஒலிம்பிக் பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றிருக்கிறார், தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். எனவே உலகளாவிய போட்டிகள் நடைபெறுகிற காலத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே போட்டிகளில், உலகளாவிய போட்டிகளில் அங்கே பரிசு பெறுகிறார் என்று சொன்னால் பரிசு பெற்றவர்களுக்கு பாராட்டுகள், பதக்கங்கள், வாழ்த்து மடல்கள், வகை வகையான விழாக்கள் எடுக்கப்பட்டு பொன்னாடைகள் பொருத்தப்படுகிறது, புகழாரம் சூட்டப்படுகிறது. எல்லா போட்டிகளிலும் புனித குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டு அந்த ஓதப்பட்டதில் யார் ஒப்பற்ற திறமையோடு விளங்குகிறார்களோ அவர்களுக்கு உலகளாவிய கராத்து பட்டத்துக்காக பரிசுகள் வழங்கப்படுகின்றன. எனவே நாம் பார்க்கிறோம், இந்த புகழ் யாருக்கு சொந்தம்? ஒரு மனிதர் தன்னுடைய இனிமையான குரலினால் இறைமறையை ஓதினார், ஒரு மனிதர் தன்னுடைய இனிமையான குரலினால் ஒரு இசையை இசைத்தார், ஒரு மனிதர் தன்னுடைய திறமையினால் ஒரு பதக்கத்தை பெற்றார், பரிசுரை பெற்றார். அது எந்த விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது உரையாற்றலாக இருக்கட்டும், அல்லது எழுத்தாற்றலாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கலையிலே ஏதோ ஒரு துறையிலே தன்னுடைய சரித்திர சாதனையை படைத்து, அவர் கின்னஸ் சாதனை படைத்து அவர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சி உண்மையிலே அவருக்கு சொந்தமானதா? இல்லை. ஏன் தெரியுமா? அவரை இந்த நிலைக்கு உருவாக்கினானே அந்த அல்லாஹ், அவனுக்குத்தான் சொன்னான். ஏனென்றால் நம்முடைய ஆஸ்கார் விருது பெற்றவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இந்த திறமை பெறுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொண்ட குருநாதர் வழியாக எனக்கு இறைவன் தந்த பேர் என்று சொன்னார். இறைவனைத்தான் அவர் சொல்லுகிறார், எனக்கு என்ன திறமை இருக்கிறது, நான் சாமானியவன், சாதாரணமானவன், எனக்கு இந்த திறமைக்கான காரணம் இறைவன் எனக்கு கொடுத்த பேரு, புகழ் அவனுக்குத்தான் என்று சொல்லி அந்த கருத்தை விளக்குகிறார். ஆக ஒருவர் சாதனை படைத்திருக்கிறார், சரித்திரம் படைத்திருக்கிறார், அதற்காக அவர்களை உலகம் பாராட்டி மெச்சுகிறது என்று சொன்னால் அது அவருக்கு உரித்தானதல்ல, அவரை அந்த நிலைக்கு உருவாக்கினானே அல்லாஹ், அவனுக்குத்தான் உரித்தான். எனவே அடியார்கள் அடியார்களை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கான அத்துணை அம்சங்களும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். சில நேரங்களில் சாதனையினால் புகழ்ச்சி கிடைக்காது, இயற்கையான புகழ்ச்சி, அழகாக இருக்கும் போது அந்த அழகுக்காக ஒரு புகழ்ச்சி, அந்த அழகு புகழ்ச்சி என்பது இறைவன் அந்த அழகை கொடுத்தான், அந்த ஆற்றலை கொடுத்தான், அந்த திறமையை கொடுத்தான், எனவே அவர்களுக்கு அறிவை கொடுத்தான். இப்படி அறிவால், ஆற்றலால், அழகால், திறமையால் எந்த வகையிலும் ஒருவர் பெறுகிற புகழுக்கு சிறப்புக்கு அல்லாஹ் காரணமாகிறார். அவன் கொடுத்தான், இவர்கள் பெற்றார்கள், எனவே அவன் கொடுத்ததை இவர் பெற்றதினால் இவர்களுக்கு பாராட்டு. எனவே அடியார்கள் அடியார்களை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு சொந்தம். இரண்டாவது, அடியார்கள் அல்லாஹுவை புகழ்கிறார்கள், அது அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, தெளிவாக தெரிகிறது. அல்லாஹ் அல்லாஹுவை புகழ்கிறார், ஒரு அப்படி ஒரு புகழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் சில நேரங்களில் தன்னைத்தானே புகழ்வார். உதாரணமாக, உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும், எதுவும் இல்லாமல் போய்விடும், எங்கும் சூனியம், அல்லாஹுவை தவிர எதுவும் இல்லை, நத்திங். அந்த சூழலில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி, அரசாங்கம், அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆனா பதில் சொல்வதற்கு நாடி இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் இல்லை, மலக்குகள் இல்லை, உயிர்களை கவ்வுகின்ற அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மலக்குகளின் மன்னரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லாத ஒரு சூழல். அப்போது அவன் கேட்கிறான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி அரசாங்கம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நாடி இல்லை. எனவே அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், ஏகனும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும் என்று அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களிலும் அல்லாஹ் தன்னை போற்றி புகழ்கிறான். எனவே அல்லாஹ் அல்லாஹுவை புகழ்வது அது அவனுக்கு சொந்தம், அடியான் அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் அடியானை புகழ்வான், அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அடியான் அல்லாஹ்வே புகழ்வதில் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி காட்டுகிறான், இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மிகச்சிறந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தில் லில் ஆலமீன், அனைத்து உலகுக்கும் ஒரு அருக்குடையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை. இபாதுர் ரஹ்மான் இல்லதி, இறைவனுடைய நல்லடியார்கள் வர்ணிக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள் வர்ணிக்கிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல்லிஸா அடியார்களை திருமறையில் பல்வேறு இடங்களில் போற்றி புகழ்கிறான். இப்படி அல்லாஹ் அடியார்களை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அது அடியாருக்கு சொந்தம், அடியார் அடியார்களை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இப்படி எல்லா புகழுக்கும் முறித்தான் அல்லாஹ்வுக்கு நாம் சொல்லுகிற அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு நன்றி வெளிப்பாடு. சாதாரணமா தேங்க்ஸ் என்று சொல்கிறோம். இந்த தேங்க்ஸ் என்ற நன்றி வார்த்தை இருக்கிறதே உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற விதத்தை பார்த்தா தேவையில்லாத இடத்திலாம் நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். நீங்க நடைமுறையை பாருங்க, நடைமுறை வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. உதாரணமா டிக்கெட்டுக்கு காசை கொடுக்கிறோம், டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கும்போது டிக்கெட்டு கிடைக்கிறது, பஸ்ஸுக்காக, ட்ரெயினுக்காக, ஃபிளைட்டுக்காக எதுக்கும் நம்ம பணத்தை கொடுக்கிறோம், டிக்கெட்டு கிடைக்கிறது. டிக்கெட்டு கிடைத்தவுடன் அந்த டிக்கெட்டு கொடுத்தவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ஏன் தேங்க்ஸ் சொல்லணுமா? அவர் ஓசரியா கொடுத்தா, நாம் காசு கொடுத்தோம், அவர் டிக்கெட்டை கொடுத்தார், அந்த கொடுத்த கட்டணத்துக்காக சீட்டு தருவது அவருடைய கடமை, கடமையை செய்திருக்கிறார், அவரிடத்திலே நாம் தேங்க்ஸ் சொல்கிறோம். இதை போல அலுவலகத்திலே பணியாற்றுகிறார்கள். அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்களை பார்த்து நாம் அவருடைய காரியங்களில் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தருகிறார்கள். நம்முடைய நோக்கத்தை நாம் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதை நிறைவேற்றி தரும்போது தேங்க்ஸ் என்று சொல்வோம். ஆனால் அந்த நிறைவேற்றி தந்தவர் தன்னுடைய தரப்பில் எதையுமே செய்யவில்லை. அவருடைய கடமை வாங்குகிற சம்பளத்துக்காக அவர் தன்னுடைய கடமையை செய்தார். கடமையை செய்தவருக்கு நமக்கு ஏதோ காரியம் நடந்து விட்டது என்ற காரணத்தினால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். உலகத்தில் இது சர்வசாதாரணம். ஆனால் யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டுமோ, எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை அற்ப ஜலமாக இருந்த நம்மை தாயினுடைய கருவறையிலே தங்க வைத்து 10 மாதங்களாக படிப்படியான பல மாற்றங்களை அடைய வைத்து சும்மா அஹ்ரஜக்கும் துஃபலா, ஒரு நாள் குழந்தையாக வெளிப்படுத்தினானே, குழந்தையாக வெளிப்படுத்தி நம்மை படிப்படியாக பராமரித்து இந்த உலகத்தில் நம்முடைய பாதத்தை பதிக்க வைத்து கடைசியில் தவழ்கின்ற பருவத்தை கடந்து துள்ளி திரிகின்ற பள்ளி பருவத்தை கடந்து துடிப்பான வாலிபத்தை அடைந்து கடைசியில் படிப்படியாக இன்று வரை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாவுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? அந்த அல்லாவுக்கு சொல்லக்கூடிய தேங்க்ஸ் தான் நன்றி தான் அல்ஹம்துலில்லா. எனவே அல்ஹம்துலில்லா என்ற இந்த வார்த்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கெடுத்தாலும் திறப்பு வாசகமாக தொடக்க வாசகமாக சொல்வார்கள். அல்லாஹுடைய ரசூல் எந்த ஹுத்துபா ஓதினாலும் ஹுத்துபா எப்படி தொடங்கும் தெரியுமா? அல்ஹம்துலில்லா என்று தொடங்கும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்லதி என்று ஹுத்துபா தொடங்குகிறது. நம்முடைய நிக்காக ஹுத்துபாக்கள் அல்ஹம்துலில்லா என்று தொடங்குகிறது. ஜும்மா ஹுத்துபாக்கள் அல்ஹம்துலில்லா என்று தொடங்குகிறது. அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு எல்லா சொற்பொழிவுகளும் அல்ஹம்துலில்லா என்று தொடங்குகிறது. அதே போல அவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாவை இந்த முக்கியத்துவம் தந்து தொடங்க காரணம் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை அல்ஹம்துலில்லா என்று தொடங்குகிறார். பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது வேதத்தினுடைய திறப்பு என்பது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொன்னதுக்கு இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி தொடக்கம் அல்ஹம்துலில்லா பிஸ்மில்லா திறவுகோல். திறவுகோலுக்கு உள்ளே தொடக்கம் அல்ஹம்துலில்லா. அலிஃபில் தொடங்குகிறது. அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய முதலெழுத்து அலிஃபில் தொடங்குகிறது. ஏனென்றால் அலிஃபு என்பது எழுத்துக்களின் தொடக்கம், வேதத்தின் தொடக்கம் அலிஃபு, அல்லாஹ் என்பதின் முதலெழுத்து அலிஃபு. எனவே எழுத்துக்களின் அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்கெல்லாம் அகரம் முதல் அலிஃபு முதல் அது அல்லாஹ்வின் முதலெழுத்து. அல் குர்ஆனின் முதலெழுத்து அல்ஹம்துலில்லா. எனவே குர்ஆனின் தொடக்கம் அல்ஹம்துலில்லா. அதை வைத்து எல்லாவற்றிலும் தொடக்கமாக அல்லாஹுடைய ரசூல் அல்ஹம்துலில்லாவை அமைத்துக் கொண்டார். இந்த அல்ஹம்துலில்லா என்ற இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான பொருளை தாங்கியுள்ளது என்று எண்ணி பாருங்கள். இந்த புகழ்ச்சி அது இரண்டு வகையாக புகழலாம். நாம் ஒருவரை புகழும் போது நமக்கு கிடைத்ததற்காக புகழலாம், நாம் பெற்ற பயனுக்காக புகழலாம், நாம் பெறாத பயனுக்காக புகழலாம். உதாரணமாக பாருங்கள், ஒருவர் நமக்கு உதவினார், ஆபத்தின் போது கை கொடுத்தார், நாம் சிக்கலில் இருந்த போது நம்மை விடுவித்தார், நமக்கு துன்பத்துக்கு துணை துன்பத்தை நீக்க துணை நின்றார், அவருக்கு நாம் அல்ஹம்துலில்லா என்று அவரை அவருக்கு நன்றி செலுத்தும் போது உதவியதற்காக. ஆனால் ஒருவர் நமக்கு உதவவில்லை, அவரிடத்திலே ஒரு திறமை இருக்கிறது, ஒரு சாதனை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதற்காக போற்றுகிறோம். அது அவரிடத்தில் இருக்கிற தன்மைக்காக. அது நம்மிடத்தில் வந்தாலும் நமக்கு அது பயன் தந்தாலும் போற்றுவது ஒரு வகை, பயன் தராமல் இருந்தாலும் போற்றுவது வகை. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அல்லாஹ் தான் காரணம். எனவே அல்லாஹுவை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இந்த அல்ஹம்துலில்லா நம்ம நடைமுறையிலே நாயகம் செல்லதாசன் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு கட்டம். சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ சக்கானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து தண்ணீர் புகட்டி முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிய அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். ஆக பசிபோக்க உணவளித்ததற்காக அல்ஹம்துலில்லா, தாகத்தை தீர்க்க வைத்ததற்காக அல்ஹம்துலில்லா, எனவே நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியதற்காக அல்ஹம்துலில்லா. இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லா அல்லது அத்துஅமனா உண்ண வைத்ததற்காக, சக்கானா தாகத்தை தீர்த்து தண்ணீர் புகட்டியதற்காக, நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியதற்காக அல்ஹம்துலில்லா என்று சொல்லித் தருகிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்தில் குஃபரானுக்கு அல்ஹம்துலில்லா என்று சொல்லித் தருகிறார்கள். அது எந்த இடம் தெரியுமா? சிறுநீர் கழித்த பிறகு, கழிவறைக்கு சென்ற பிறகு அல்ஹம்துலில்லா மட்டுமல்ல குஃபரானுக்கு அல்ஹம்துலில்லா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரணமாக தாகத்துக்காக தண்ணீர் கிடைத்தால் வெறும் அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கு. ஆனால் தாகத்துக்கு கிடைத்த தண்ணீருக்கு வெறும் அல்ஹம்துலில்லா, பசிபோக்கு கிடைத்த உணவுக்காக வெறும் அல்ஹம்துலில்லா. ஆனால் அந்த உண்ட உணவு கழிவாக வெளியேறினால், குடித்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறினால் வெறும் அல்ஹம்துலில்லா இல்ல, அதற்கு முன்னால் அதிகப்படியாக உஸ்ரான அல்ஹம்துலில்லா, இறைவா உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்ற வாசகத்துக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? அதுதான் நான் இப்போது சிந்திக்க வேண்டிய கட்டம். நாம் என்ன தவறு செய்தோம்? கழிவறைக்கு சென்றது தவறா? கழிவு பொருளை அகற்றியது தவறா? அதற்கு பிறகு நாம் சுத்தமாக கழுவி விட்டோமே, பிறகு என்ன தவறு செய்தோம்? குஃபரானக்கு அல்ஹம்துலில்லா என்று கேட்டால் அங்கேதான் விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குடைகளில் மாபெரும் அறுக்குடை என்று தெரியுமா? தாகத்துக்காக தண்ணீர் தந்த அறுக்குடையை விட, தாகத்துக்காக கிடைத்த தண்ணீரை குடித்த பிறகு அது முறையாக சிறுநீரகம் வழியாக சென்று இரத்தத்தோடு கலக்காமல் அது முறையாக சிறுநீரகம் வழியாக பிரிகிறதல்லவா, அது மிகப்பெரிய அறுக்குடை. அதற்கு நிகரான அறுக்குடையே இல்லை. ஏனென்றால் எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், அந்த சிறுநீர் முறையாக பிரியாத காரணத்தினால் டயாலிசிஸ் எனப்படுகிற மருத்துவ சிகிச்சை காலாகி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹ்வின் அறுக்குடையை நீங்கள் தெரிய வேண்டுமா, மருத்துவமனைகளுக்கு சென்று பாருங்கள். நீங்கள் எப்போதும் விருந்தகத்துக்கு மட்டும் சென்று விட்டு அல்லாஹுடைய அறுக்குடையை வழங்காதீர்கள், மருந்தகத்துக்கு சென்று பாருங்கள், அல்லாஹுடைய அறுக்குடை உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அல்லாஹு நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக எவ்வளவு செலவழிக்க சொல்கிறான். உதாரணமாக இங்கே பாருங்கள், இது ஒரு பாட்டில் தண்ணீர். இந்த பாட்டில் தண்ணீருக்கு என்ன விலை? இது என்ன விலை சாதாரணமாக இருக்கும்? 1.50, அதாவது 1.50 திர்ஹம். 1.5 திர்ஹமுக்காக ஒரு பாட்டில் தண்ணீரை செலவழித்து, 1.5 திர்ஹம் செலவழித்தால் ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைக்கிறது, தாகம் முடிந்து விடுகிறது. ஆனால் நாம் குடித்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறவில்லை, நாம் சிக்கலுக்கு ஆளாகிவிட்டோம், சிறுநீரகத்தில் நீர் செல்லவில்லை, அதன் மூலமாக டயாலிசிஸ் என்ற மருத்துவ சிகிச்சைக்கு நாம் ஆளாக நேரிட்டால் 1.5 திர்ஹம் கொடுத்தால் நடக்குமா? எத்தனை ஆயிரங்கள் செலவிட வேண்டும். பரிதாபத்துக்குரிய எத்தனையோ நபர்கள் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு இரத்தமும் சிறுநீரும் கலந்து அதை பிரிக்கக்கூடிய இந்த டயாலிசிஸ் முறைக்காக ஆயிரம் ஆயிரமாக செலவழிக்கிறார்களே, அவருடைய அனுபவத்தை கேட்டு பாருங்கள். குடிக்கிற தண்ணீரை ரப்புல் ஆலமீன் அன்றாடம் இயற்கையாக முறையாக அதை பிரித்து சிறுநீராக வெளியேற்றுகிறானே, அதை நாம் நினைத்து பார்த்ததுண்டா? ஒரு நண்பர் தஞ்சை மாவட்டத்திலே எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? கழிவு வெளியேறாமல் பிளாஸ்டிக் பையில் கழிவு வெளியேறி அவரோடு ஒட்டி கொண்டே இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய நண்பரை சந்திக்க நேரிட்டது. கழிவு பொருள் பிளாஸ்டிக் பை மூலமாக ஒட்டி கொண்டே இருக்கும், அது அவ்வப்போது அது தனியாக பிரியாமல் செயற்கையாக பிரிய வைக்கப்படுகிற பரிதாபமான நிலை. எனவே இப்படிப்பட்டவர்கள் உண்ணுவதற்காக எவ்வளவு செலவழித்திருப்பார்கள்! ஆனால் உண்ணுவதற்காக செலவழித்த அவர்களுக்கு அது உணவு வெளியேறவில்லை என்று சொன்னால் அதற்கான சிகிச்சைக்கு எவ்வளவு செலவு ஏற்படுகிறது? எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த விஞ்ஞானத்தினுடைய தத்துவத்தை உணர்ந்து சொன்னார்கள், நீங்கள் தாகத்துக்கு தண்ணீர் குடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் போதும், பசிபோக்க உணவறிந்தனால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் போதும், ஆனால் அது கழிவாக வெளியேறினால் வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி நிகராகாது. அல்லாஹ் செய்த அறுக்குடைக்கு உங்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் போதாது. எனவே அல்லாஹ் மிகப்பெரிய கருணையை செய்தான், அதற்கு உங்களுடைய நன்றி வெளிப்பாடு போதாது என்ற காரணத்தினால் அல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள், நீ மாபெரும் கருணையாளன், நீ செய்த கருணைக்கு எங்களால் நன்றி சொல்வதற்கு தகுதி இல்லாத பாவிகள், எனவே யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்னிப்புக்கு காரணம் நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் போதாது. எனவே நாம் பாவிகள், பாவிகளாக நமக்கு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மின்சாரம் இயங்குகிறது, வெளிச்சம் கிடைக்கிறது, அதன் மூலமாக நாம் கட்டணம் செலுத்துகிறோம். நமக்கு வெளிச்சத்துக்காக கட்டணம் செலுத்துகிறோம், காற்றை நுகர்வதற்காக காற்றாடிக்காக கட்டணம் செலுத்துகிறோம், ஏசியின் சுகத்துக்காக கட்டணம் செலுத்துகிறோம், சுவாசத்துக்காக யாராவது கட்டணம் செலுத்தியதுண்டா? நம்முடைய வீடுகளில் மீட்டர் சொருகப்படுகிறது, வீடுகளில் அலுவலகங்களில் கடைகளில் மீட்டர் சொருகப்படுகிறது, அந்த மீட்டர் மூலமாக எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை அந்த மீட்டர் காட்டுகிறது. மீட்டர் காட்டுகிற அந்த கட்டணத்தை முறையாக செலுத்தி விடுகிறோம். எனவே ஒளிக்காக உதாரணமாக இங்கே ஒளி வெடிக்கப்படுகிறது, ஒளி வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது, ஆக காற்றுக்காக, ஃபேனினுடைய காற்றுக்காக, விளக்குகளுடைய வெளிச்சத்துக்காக, ஏசியினுடைய குளிர்ச்சிக்காக, ஹீட்டருடைய வெப்பத்துக்காக மின்சாரம் எந்தெந்த வகையில் பயன்படுமோ எல்லாவற்றுக்கும் கட்டணம் செலுத்தி விடுகிறோம். ஆனால் இயற்கையாக அல்லாஹ் தந்திருக்கிற கட்டணத்தை பாருங்கள். சுவாசம், சுவாசத்துக்காக யாராவது கடையில் சென்று ஒரு கிலோ ஆக்சிஜன் கொடு என்று வாங்கி சுவாசிக்கிற நிலையாக இருக்கிறது. சுவாசத்தை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. அதை கூட அல்லாஹ் எப்படி வைத்திருக்கான் பாருங்கள். சுவாசம் என்பது இயற்கையாக நடைபெறுகிற ஒரு செயலாக மாற்றிக்கொண்டான். நாம் திட்டமிட்டு செய்வதல்ல. உதாரணமாக நாம் பேசுகிறோம் என்றால் திட்டமிட்டு பேச வேண்டும், இப்போது பேச வேண்டும் என்று நினைத்து பேச வேண்டும். கையை எடுப்பது, நீட்டுவது, கொடுப்பது எல்லாம் திட்டமிட்ட செயல்கள். நம்முடைய உடலில் எல்லாமே திட்டமிட்ட செயல். ஒன்றை பார்ப்பது, நினைத்தால் பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம், கேட்கலாம், காதை பொத்திக் கொள்ளலாம், மூக்கை. ஆனால் நம்முடைய சுவாசம் இருக்கிறது. திருவாடை வந்தால் மூக்கை பொத்துகிறோம், அது அனிச்சை, அது இச்சை செயல். ஆனால் சுவாசம் என்பது நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், என்னுடைய சுவாசம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கு. யாராவது நான் நேற்றைக்கு சுவாசிக்க மறந்துட்டேன் சொன்ன வரலாறு உண்டா? சுவாசம் என்பது இயல்பாக நடைபெறும். நேற்றைக்கு நான் சுவாசிக்க மறந்து விட்டேன் என்று யாருமே என்றைக்கும் சொன்னதில்லை. சுவாசிக்க மறந்தேன் என்று பேச்சை இடமில்லை. ஆக நுரையீரலில் ஏற்படுகிற சுவாசம் இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கையாக இயங்கக்கூடிய இந்த சுவாசத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் இயற்கை செயலாக மாற்றியுள்ளார். நாம் தெரிந்தோ தெரியாமலோ தூக்கத்தில் இருந்தாலும், விழிப்பில் இருந்தாலும், கோபத்தோடு இருந்தாலும், மகிழ்ச்சியோடு இருந்தாலும், வேலைகளில் இருந்தாலும், ஓய்வாக இருந்தாலும், நம்மை தெரியாமலே நம்முடைய சுவாசம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த சுவாசத்திற்காக அல்லாஹ் யாருக்கும் கட்டணம் வசூலிக்கவில்லை. கட்டணம் வசூலிப்பதாக இருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும் அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சுவாசிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் செயற்கை சுவாசம் பொருத்தப்படுகிற நிலையில் பலரை மருத்துவமனையில் பார்க்கிறோம். மூக்கும் வாயும் பொத்தப்பட்டு அங்கே ஆக்சிஜன் ஏற்றப்படுகிறது. எனவே அன்றாடம் சுவாசிக்கிற நமக்கு அந்த சுவாசத்துடைய மதிப்பு தெரிவதில்லை. ஏனென்றால் சுவாசம் என்பது எவ்வளவு விலைமதிக்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய பேரருள் கொடை, அதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஏனென்றால் இயல்பாக நடக்கிறது, நம்மை தெரியாமல் நடக்கிறது, திட்டமிடாமல் நடக்கிறது. நாம் இயற்கை என்று அன்றாடம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சுவாசம் தடைபட்டால், நுரையீரல் தன்னுடைய பணியை செய்ய மறுத்தால், சுவாசம் தடைபெறும் போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் பொருத்தப்படுகிறது. அப்போது செயற்கை சுவாசத்துக்கு ஆளாகிறவர்கள் படுகின்ற வேதனையும், அவர்கள் சுவாசிக்க துடிக்கின்ற துடிப்பும் அதை பார்க்கும் போது அல்லாஹ் அவரை சுவாசிப்பதற்கு கூட உரிமை இல்லாமல் சிரமப்பட வைக்கிறான் என்று ஒருவரை பார்க்கும் போது நமக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவா என்னுடைய சுவாசம் இயற்கையாக நடக்கிறது. நான் எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ, கோபத்திலோ மகிழ்ச்சியிலோ, தூக்கத்திலோ விழிப்பிலோ, வேலையிலோ அல்லது ஓய்விலோ அது இயல்பாக நடக்கிறது. ஆனால் திட்டமிடுகிறவர் சுவாசிக்க முயற்சிக்கிறார், சுவாசிக்க முடியவில்லை என்று நினைத்து பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருப்படை நம்மால் எண்ணி பார்க்கப்படுகிறது. இந்த பக்குவத்தை நாம் இந்த அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு செய்திருக்க அறுக்குடைகளை எல்லாம் எண்ணி கணக்கிட்டால் அதை வரையறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அறுக்குடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் வரையறுக்கவே முடியாது. எத்தனை நியமத்துக்கள்! உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொள்வோம். தும்முகின்ற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ஆனா பலரும் யோசிப்பார்கள், சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் சரி, பசி போனது, தண்ணீர் குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் காரணம் புரிகிறது, தாகம் தீர்ந்தது, எல்லாம் ஆடை உடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கசானி வா உவாரி பிஹி அவுரத்தி வா தஜம்மலி பிஹி ஃபி ஹயாத்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்த துஆ. எல்லா பகலும் அல்லாஹ்வுக்கு அவன் என்னுடைய மானத்தை மறைத்து எனக்கு அழகை ஏற்படுத்தினான் ஆடையின் மூலமாக. எனவே அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஆடை அணிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் மானம் மறைக்கப்படுகிறது, புரிகிறது. தும்பிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சொன்னார்களே, ஏன் தும்பிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்றால் விஞ்ஞானிகள் பிறகு ஆய்வு செய்கிறார்கள், தும்முகின்ற நேரத்தில் ஒரு கணப்பொழுது நம்முடைய இதய துடிப்பு நின்று விடுகிறது. யா அல்லாஹ் நான் தும்மினேன், அந்த தும்மிய கணப்பொழுதில் இதய துடிப்பு நின்று விட்டது. ஆனால் தொடர்ந்து அந்த இதயம் துடிக்க தொடங்கியது. நின்றுவிட்ட இதய துடிப்பு நின்றுவிட்டால் உலகம் என்னை பார்த்து, என்னுடைய நிலை பார்த்து இன்னாலில்லாஹி இன்னாலிஹி ராஜிஊன் சொல்லும். அந்த நிலை இல்லாமல் யா அல்லாஹ் நான் தொடர்ந்து இந்த உலகத்தில் இயங்குவதற்காக நின்றுவிட்ட கணப்பொழுது நின்றுவிட்ட இதய துடிப்பை மீண்டும் இயக்க வைத்தாயே அல்லாஹ் உனக்கே எல்லா பகலும். எனவே அல்லாஹுடைய ரசூல் மட்டும்தான் இந்த அறிவியல் பூர்வமாக இந்த செய்தி நமக்கு நினைவூட்டினார்கள். தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை உலகத்தில் சொன்ன ஒரே மாமேதை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை நான் இங்கே தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு கோட்டினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டுமான இன்னொரு கோட போட்டாதான் வேண்டும். உதாரணமாக தும்முதலை பற்றி ஒரு சமுதாயம் என்ன நினைக்கிறது தெரியுமா? யாராவது தும்முனா யாரோ நினைக்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், யாராவது தும்முனா நினைக்கிறாங்க, மனைவி தும்முகிறாள். ஒரு இலக்கியத்திலே ஒரு வரலாறு, கணவன் தும்முகிறாள், மனைவி கேட்கிறாள், ஏன் தும்முனீங்க, உங்களை யாரோ நினைக்கிறார். அது எதற்கு சொல்வார்கள்? சில இடங்கள்ல புறையறுதலுக்கு சொல்வார்கள். அதாவது புறையறுதலுக்கு சொல்கிற வாசகம் சில இடங்கள்ல தும்மலுக்கு சொல்வார்கள். இந்த தும்மினதுனால யாரோ நினைக்கிறார்கள் என்ற பழக்கம் பெரும்பான்மை சமுதாயத்தில் நம்பி இருக்கிறார்கள். ஆக இந்த பழக்கத்தை யார் அடையாளம் காட்டினா தெரியுமா? வள்ளுவர் தான் சொன்னார். திருவள்ளுவர் சொன்னார், வழித்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யாரொழி தும்மினீர் என்று. அந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, தும்மியவுடன் யாரோ நினைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து. இது மூட நம்பிக்கையாக கருதப்படுகிறது. ஆனால் பகுத்தறிவு பாசருடைய தளபதிகள் போற்றுகிற திருக்குறளிலே தும்மினதினால் ஏற்படுகிற விளைவு யாரோ யாரை நினைத்ததினால் தும்மல் ஏற்படுகிறது என்று பகுத்தறிவாதிகள் போற்றுகிற திருக்குறள் சொல்கிறது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னார்கள், தும்முவது யாரையும் நினைத்து யாரும் தும்முவதல்ல, அது இதய துடிப்பு கணம் தும்மலுக்கான காரணத்தை இந்த தும்முகிற நேரத்தில் ஏற்படுகிற விளைவை சொல்லி அதற்கு பிறகு இதயம் துடிப்பதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னார்கள். தும்மியதற்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹுடைய அருக்குடைகளை எண்ணி பாருங்கள். எல்லா வகையிலும் அல்லாஹுடைய நன்றியை நினைவு கொண்டு அவனை புகழ்ந்து நன்றி செலுத்த வேண்டும். இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? துன்பத்தின் போதும் அல்லாஹுவை புகழ்ந்த ஒரு வரலாற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மனம் ஒரு பக்குவத்தில் இருந்தால் அந்த மனப்பக்குவத்தை தந்ததற்கு அல்லாஹுவை போட வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் புரிகிறது, துன்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் புரிகிறதா? வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, வலிகள் கோமான் ஹவுசில்லம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வியாபார விற்பனர். அவர்களுக்கு கப்பல்கள் சரக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. கப்பல்கள் சரக்கு வந்தபோது ஒரு தகவல் சொல்லப்படுகிறது, சரக்குகளை அவர்கள் நாம் நினைப்பதை போல வெறும் வனவாசம் வாழ்ந்தவர்கள் அல்ல, வரலாற்றில் மிகச்சிறந்த வர்த்தக நிபுணர், வணிக வள்ளல். எனவே மிகச்சிறந்த மெர்ச்சன்டாக இருந்தார்கள். கப்பல்கள் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற அளவுக்கு சீமானாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வியாபார சரக்குகள் கப்பல்களை வந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது, கப்பலில் நமக்கு சரக்குகள் வந்து கொண்டிருந்தது, கடலில் கப்பல் கவிழ்ந்ததினால் எல்லாம் உடைமைகளும் பாழ் என்று செய்தி சொல்லப்பட்டது. உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கடலில் கப்பல் கவிழ்ந்து விட்டது என்ற சோகமான செய்தியை கேட்டு இன்னால் இல்லாது சொல்ல வேண்டிய நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஒலிக்கிறது. ஆச்சரியத்தோடு சீடர்கள் பார்த்தார்கள். அடுத்து ஒரு தகவல் சொல்லப்பட்டது, கடலில் கவிழ்ந்த கப்பல் நம்முடைய கப்பல் அல்ல, அது வேறு ஒருவருடைய கப்பல், நம்முடைய கப்பல் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறது என்று இரண்டாவது செய்தி சொல்லப்பட்டது. அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சீடர்கள் கேட்டார்கள், மகா சன்னிதானம் அவர்களே, முதலில் கப்பல் கவிழ்ந்த துக்கச் செய்தி கேட்ட போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள். கவிழ்ந்த கப்பல் நம்முடைய கப்பல் அல்ல, வேறு கப்பல் என்ற செய்தி, நம்முடைய கப்பல் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறது என்ற உடனும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், கடலில் கப்பல் கவிழ்ந்து விட்டது என்ற அந்த துக்கச் செய்தி கேட்டவுடன் என் உள்ளத்தை பார்த்தேன், என்னை படைத்த ரப்பை பார்த்து, யா அல்லாஹ், இரவெல்லாம் உனக்காக கண்விழித்து வணங்கி பகலெல்லாம் உனக்காக நோன்பனும் பத்தியும் இருந்து மூச்செல்லாம் உன்னுடைய நினைவை வைத்துக் கொண்டிருக்கிற எனக்கா இந்த சோதனை, என்னையா இப்படி சோதிக்கிறாய், எனக்கா இந்த வேதனை என்று என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை ஒரு கணம் மன மறந்து நான் நன்றி கட்டவனாக மாறவில்லை. என்னை எவன் உரியவனோ அவனுக்கு அவன் பொருளை தந்து விட்டான். என்னுடைய பொருள் என்னுடைய உடைமை அல்ல, என்னை படைத்த ரப்புடைய உடைமை, எனவே நானே அவனுக்கு உடைமை. எனவே அவன் தந்தவன், இரவலாக தந்தவன், இந்த பொருளை எனக்கு அவன் தந்தான், அவன் எடுத்துக் கொண்டான், அவனுடைய விருப்பப்படி அவனுடைய எனக்கு அவன் தந்ததில் தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்துகிறான் என்று நான் எனக்கு நானே ஒரு மனப்பக்குவத்தை, மனம் சஞ்சலப்படாமல் கட்டுப்படுத்துகிற மனப்பான்மை பெற்றேன், அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் எதற்காக? ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துகிற நிலையில் நன்றி கட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் மீது அவனை சோதிக்கிறான் என்று கோபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த விளக்கத்தை சொன்னார். இப்படி இன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகத்தான பக்குவத்தை பெற்றவர்கள் மகான்கள். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அந்த நன்றி கடனை இன்ஸ்டால்மெண்டாக தர வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றியை நாம் அவனுக்கு எப்படி செலுத்த வேண்டும்? உதாரணம் பாருங்கள், தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். இது அல்ஹம்துலில்லாஹ்வின் அடையாள சின்னம். அதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார், ஐம்பூதங்களால் இறைவன் நம்மை படைத்து, ஐம்பூதங்களால் நம்மை படைத்து, காற்று, நெருப்பு, மண்ணு, தண்ணீர், ஆகாயம், ஐம்பூதங்களால் நம்மை படைத்து இவற்றை அனுபவிப்பதற்காக ஐம்புலன்களை தந்து, மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்புலன்களை தந்து, ஐம்பூதங்களால் நம்மை படைத்தவன் இவற்றை அனுபவிக்க ஐம்புலன்களை தந்தவன் ஐந்து வேளை தொழுகையை கடமையாக்கினான். கடமையாக்கிவிட்டு சொல்லு, அதை கூட இன்ஸ்டால்மெண்டாகத்தான் அந்த நன்றியை கேட்கிறான். நீ ஒட்டுமொத்தமா செலுத்துன்னு சொல்லல, இன்ஸ்டால்மெண்டா. காலையில 2 ரக்அத்து, நண்பகல் 2, மாலை 2, அசர்ல மகரிபுல 3, அப்புறம் இஷா. இந்த இன்ஸ்டால்மெண்டா அந்த நன்றியை செலுத்த சொல்லும் போதும் கூட மனிதன் மறுக்கிறான். நாய்கள் கூட தன்னுடைய எஜமானிட்ட எலும்புகளுக்காக நன்றியை எப்படி வெளிப்படுத்துகிறது? வாளை அசைத்து நன்றியை வெளிப்படுத்துகிறது. ஆக விலங்கினங்களில் இழிவாக கருதப்படுகிற நாய் கூட எஜமானுக்கான நன்றியை வாளை அசைத்து செலுத்துகிறது என்று சொன்னால் படைப்பில் சிறந்தவன் மனிதன். இந்த மனிதன் தன் எஜமானால் அல்லாஹ் அவன் நம்மை உண்ண வைத்து, உறங்க வைத்து, இந்த உலகத்தில் வாழ வைத்து, மரணிக்க வைக்கும் வரையிலும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நம்முடைய தலையை அசைத்து நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த நன்றி உணர்வின் வெளிப்பாடுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்பது தொழுகை ஒரு எடுத்துக்காட்டு. அடியான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நம்முடைய கடமை இன்ஸ்டால்மெண்டாக தந்து மகிழ வேண்டிய தொழுகையை நாம் செலுத்த தவறும் போது நாயினும் கிடையாது. அதைத்தான் அருமையாக சொன்னார்கள் சாம் சுஹாபுத்தீன் ஒலியுல்லாவர்கள், தொழுகிதனை விட்டோர் கழுதையினும் சுணங்கு நாயினும் பண்டியினும் அழுது கெடுவார்கள் நரகில்லை. தொழுகையை விட்டவர்கள் எவ்வளவு பெரிய பாவி என்று சொன்னால் விலங்கினங்களை விட கொடிய பாவி என்று சொல்ல காரணம் என்ன? விலங்கினங்களில் இழிந்த விலங்காக கருதப்படுகிற நாய் கூட வாலசித்து எஜமானுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் போது படைப்பில் சிறந்த, படைப்பின் மகுடமான மனிதன் தடையசித்து நன்றி செலுத்த மறுக்கிறான் என்று சொன்னால் தொழுகதனை விட்டோன் கழுதையிலும் நாயினும் இழிந்தவன் என்ற அந்த வேத வசனத்தை உலாய்க்க கல் அண்ணாமி பல்கும் அவல்லு, இறைவனை மறந்து வாழக்கூடியவர்கள் விலங்கினங்களும் இழிந்தவர்கள் என்ற செய்தியைத்தான் நாயினும் இழிந்தவர்கள் என்ற வார்த்தையின் மூலமாக நினைவூட்டப்படுகிறது. எனவே தொழுகை என்பது என்ன? இறைவனுக்கு நம்முடைய நன்றியை, வாட் ஆஃப் தேங்க்ஸ் எனப்படுகிற நன்றி நவலை இன்ஸ்டால்மெண்டாக தருவது. எனவே நம்மை படைத்தவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். பாருங்கள், உலகத்தில் எல்லாமே நன்றியை வெளிப்படுத்துகின்றன. ஆடுகள், மாடுகள், அவற்றை நாம் வாங்குகிறோம். வாங்கிய ஆடு மாடுகள் அவற்றின் மூலமாக ஒரு பயனை எதிர்பார்க்கிறோம். என்ன பயன்? ஆட்டை வாங்கினால் அது பால் தர வேண்டும், மாட்டை வாங்கினால் அது பால் தர வேண்டும். எனவே ஆடும் மாடும் பாலை தரவில்லை என்று சொன்னால் அதை அறுத்து உணவாக புசித்து விடுகிறோம். இல்லை என்று சொன்னால் பயிர்களை, நிலத்தை வாங்குகிறோம், நிலத்தை வாங்கி பண்படுத்துகிறோம், உழுகிறோம், பாத்தி கட்டுகிறோம், நீரை கொட்டி பாசனம் செய்கிறோம். நீர்ப்பாசனம் செய்து எதிர்பார்த்தது என்ன? பயிர் விளைய வேண்டும். பயிர் விளையாமல் எல்லாம் வீணாகி போய்விட்டால் எரிச்சலோடு, கோபத்தோடு அத்தனை வெட்டி சாய்க்கின்றோம். எனவே வாழை தோட்டத்தில் வாழை மரங்கள் நடப்படுகிறது என்று சொன்னால் அந்த வாழை மரங்கள் வாழை பழத்தை தர வேண்டும். இல்லை என்றால் நாமே வெட்டி சாய்க்கின்றோம். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாமே உருவாக்கியதை நாமே அளிக்கின்றோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு அறுக்குடைகளை அள்ளி வழங்கியிருக்கிறான். அவன் தந்திருக்கக்கூடிய அறுக்குடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் வாழ வைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கர்மம் என்ன தெரியுமா? நாம் நன்றி செலுத்தினாலும் செலுத்தாமல் இருந்தாலும் அவன் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தன்மை ரஹ்மான துன்யா ரஹீமல் ஆஹிரா, இம்மையில் எல்லோருக்கும் வணங்குகிறான், மறுமையில் உரியவருக்கு மட்டும் வணங்குகிறான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மான் என்ற தன்மை இருக்கிறதே மிகப்பெரிய தன்மை. அதாவது வேண்டியவர் வேண்டாதார் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வழங்குகிறான். அதை அல்லாஹ் ஒரு திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் பாகுபாடு காட்டுவதில்லை, எல்லோரையும் எப்படி கருதுகிறான் என்பதற்கு சூரத்து ஜுஹ்ருஃப் என்று ஒரு அத்தியாயம், தங்கம் என்ற அர்த்தத்திலே ஒரு அத்தியாயம், அதில் ஒரு வசனம், அல்லாஹ்வே மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த உலகத்தில் அள்ளி கொடுத்து எந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பான் என்று சொன்னால், அவருடைய வீட்டுடைய முகடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றி ஏறி செல்கின்ற படிகளை எல்லாம் வெள்ளிக்கட்டுகளாக வெள்ளியாக ஆக்கியிருப்பான். ஆனால் ஏன் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், மூமின்கள் இன்னும் கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக செய்யவில்லை, அல்லாஹ் அப்படி செய்திருப்பான் என்று கூறுகிறான். எனவே அவன் ரஹ்மான் என்ற ஒப்பற்ற தன்மையினால் எல்லோருக்கும் அவன் வழங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நன்றி என்பது உலகத்தில் எல்லா நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கிற ஒன்று. உதாரணமாக பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய மாநாடாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண ஒரு தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், ஆக தெருமுனை கூட்டத்திலிருந்து மாபெரும் மாநாடு வரையிலும் நிகழ்ச்சி நிறைவு என்ன தெரியுமா, வரவேற்புரையில் தொடங்குகின்ற நிகழ்ச்சி வாட் ஆஃப் தேங்க்ஸ் எனப்படுகிற நன்றி உரையில் நிறைவு பெறும். அவர்களுக்கு நன்றி, தலைவருக்கு நன்றி, வரவேற்புரைக்கு நன்றி, துவாவிலிருந்து வரிசையா அறிக்கை வாசிக்கப்பட்டு எல்லோருக்கும் நன்றி, காவல்துறைக்கு நன்றி, ஒளி ஒளி தந்தவர்களுக்கு நன்றி, விழாவுக்கு உதவியவர்களுக்கு நன்றி என்று வரிசையாக நன்றி பட்டியலிடுகிறோம். ஆனால் அந்த விழா சிறக்க காரணமான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது பலரும் மறந்து விடுகிறார்கள். அதே போல நம்முடைய எல்லா உலகத்துடைய இயக்கத்திலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன, அல்லாஹ் தான். உதாரணமாக இருவர் வியாபார ஒப்பந்தம் நடத்துகிறார்கள், வியாபாரத்திலே இருவரும் மகிழ்ச்சியாக நன்றியை பகிர்ந்து கொள்கிறார்கள், அது வெற்றி பெற காரணம் என்ன, அல்லாஹ். அவனுக்கு நன்றி செலுத்த மறுத்துகிறார்கள். இருவர் பெண் வீட்டு திருமணம் பேசும் மனம் பேசும் படலம் நடக்கிறது, பெண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைத்துவிட்டது, மாப்பிள்ளைக்கு பொருத்தமான மங்கை நெல்லால் கிடைத்துவிட்டால் இருவரும் கணவன் பெண் வீட்டார் இரு வீட்டாரும் மகிழ்ச்சியாக நன்றியை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் இந்த காரணமான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். ஆக வியாபாரமாக இருக்கட்டும், இன்னவர ஒப்பந்தமாக இருக்கட்டும், திருமண உறவாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இருவர் நன்றியை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த நிலைக்கு காரணம் யார், அல்லாஹ் தான். அவனால் தான் இந்த நன்றிக்கான காரணம், அவனை மறந்து விடுகிறோம். எனவே நன்றி உணர்வு என்பது மனிதனுக்குரிய மகத்தான மகுடம். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய மாரூஃப் ஆஜியார் அவர்கள் சபர் என்று சொன்னார்கள். நான் லால்பேட்டை மும்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரியில் ஓதிக்கொண்டிருந்த காலத்திலே மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்துக்கு உஸ்தாத் ஆசிரிய பிறந்தையை கொடுத்த தனிப்பெண்ணு தெரியுமா, அல் குரான் அதிகமாக பாராட்டி பேசுவது, அதிகமாக வலியுறுத்துவது சபுரா சுக்ரா, துன்பத்தின் போது சபுர் செய்து கொள்வதா, அதாவது துன்பத்தின் போது சகித்துக் கொள்வதா, அல்லது இன்பத்தின் போது நன்றி செலுத்துவதா, எதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் என்று ஒரு விவாத அரங்கமே மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக நடந்தது. அல்லாஹ் இரண்டையும் சமமாக சொல்கிறான், மிக வலியுறுத்துகிறான் துன்பத்தின் போது சபுர் செய்யுங்கள், அதே போல வலியுறுத்துகிறான் நீங்கள் இன்பத்தின் போது நன்றி செலுத்துங்கள். எனவே நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஒரு மகத்தான இயல்பிருக்கவே அது நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். பயிர்கள் எல்லாம் நன்றி செலுத்துகிறது, தன்னை முற்றிய கதிர்கள் தலைகுனிந்து நன்றி செலுத்துகிறது. ஆனால் படைப்பினத்தில் சிறந்த மனிதன் நன்றி செலுத்த மறுக்கிறான். நன்றி உணர்வு நம்மை எந்த அளவுக்கு பண்படுத்துகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நன்றி மறந்தவர்கள் மிகவும் மோசமாக, அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் நன்றி மறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவது, காஃபிர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, நிராகரிப்பவர் என்பது மட்டுமல்ல, காஃபிர் என்றால் நன்றி மறந்தவர்கள் என்ற பொருளும் குர்ஆன்ல இருக்கிறது. காஃபிர் என்ற அந்த சொல்லுக்கான அகராதி பொருள் நன்றி மறந்தவர்கள். எனவே என்ன காரணம், மூமின் என்பது இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கையாளர் மூமின், நிராகரிப்பாளர் காஃபிர். நிராகரிப்பாளர் என்பது காஃபிருக்கு ஒரு பொருள், இன்னொரு பொருள் நன்றி கெட்டவர்கள் என்ற பொருளும் இருக்கிறது. எனவே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அந்த நன்றிக்கு தந்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் எண்ணி பார்க்க வேண்டும். சிலர் பலர் நினைக்கலாம் அல்லாஹுவை புகழ்வது என்ன தெரியுமா, அல்லாஹு நம்மை செல்வ செழிப்பிலே வாழ வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், புகழ்ச்சிக்கு உரித்தான கட்டம் என்று நினைக்கிறார்கள். வறுமையில் வாட வைத்தால் அந்த நேரத்திலும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உதாரணமாக பாருங்கள், படிப்படியாக பார்ப்போமே அல்ஹம்துலில்லாஹ்வுடைய கட்டத்தை. ஒருவர் சைக்கிளிலே சென்று கொண்டிருக்கிறார், அவர் நினைக்கிறார் சைக்கிளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமே, நமக்கு அவரை போல ஒரு டூ வீலர் வாங்க வாய்ப்பு கிடைக்காதா, டூ வீலர் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். சைக்கிள் தானே நமக்கு செல்லக்கூடிய வசதி இருக்கிறது, அவருக்கு டூ வீலர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு டூ வீலர் தானே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவர் போர் வீலரிலே வகை வகையான படகுக்காரர்களே பவனி வருகிறாரே, எனவே நமக்கு அப்படி இல்லையே என்று நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் இந்த கட்டத்திலே உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழே உள்ளவர்களை பாருங்கள். அதாவது இரண்டு சக்கர வாகனத்திலே செல்லக்கூடியவர் நமக்கு ஒரு நான்கு சக்கர வாகனம் இல்லையே என்று எண்ணி பார்க்க கூடாது. அதோ பாருங்கள், நீங்கள் உட்கார்ந்தவுடன் அழுத்தியுடன் வேகமாக செல்கிறது உங்களுடைய இரண்டு சக்கர வாகனம், அதோ அவர் சைக்கிளை எவ்வளவு வேகமாக கஷ்டப்பட்டு அழுத்தி செல்கிறார், அந்த சிரமம் உங்களுக்கு இல்லையே அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் பொறுமையோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஃபோர் வீலர் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படாதீர்கள், நீங்கள் செல்லக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் டூ வீலர் அது வேகமாக செல்கிற வாய்ப்பு இருக்கிறது, சிரமப்படாம போகிறீர்கள். ஆனா சைக்கிள்ல உட்கார்ந்து லோடு வைத்துக் கொண்டு அழுத்துகிறாரே, அந்த மேட்டில் அந்த சைக்கிள் ஏறும் போது எவ்வளவு சிரமப்படுகிறார், வேர்வை சிந்த சிந்த அழுத்துகிறாரே சைக்கிள், அந்த சிரமம் உங்களுக்கு இல்லையே, அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் செல்லுங்கள். சைக்கிளிலே செல்கிறவர் என்ன செல்ல வேண்டும், என்ன நினைக்க வேண்டும், நமக்கு ஒரு சைக்கிளாவது கிடைத்து விட்டதல்லவா, அதோ அவரை பாருங்கள், அவருக்கு சைக்கிள் கூட கிடைக்கவில்லை, கொதிக்கிற வெயிலில் நடந்து செல்கிறார். எனவே நடந்து செல்லும் போது வேர்வை கொப்பளிக்க நடந்து செல்கிறாரே, எவ்வளவு சிரமப்படுகிறார், அந்த சிரமம் நமக்கு இல்லையே, எனவே அதை நினைத்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். நமக்கு சைக்கிள் கிடைக்கவில்லை ஆனாலும் டூ வீலர் தேவையில்லை, ஆனால் நடந்து செல்லக்கூடிய நிலை இல்லாமல் ஒரு சைக்கிளாவது கிடைத்து விட்டதா, நடந்து செல்லக்கூடிய நினைக்க வேண்டும், நமக்கு நடக்கத்தானே முடிகிறது, அவரை போல ஒரு சைக்கிள் கிடைக்கவில்லையே என்று நினைக்க கூடாது. அதோ பாருங்கள், அந்த மனிதர் நடப்பதற்கு கூட கால்கள் இல்லாமல் எவ்வளவு சிரமமாக தவழ்ந்து செல்கிறார், அதிலும் கால் ஊனமுற்றவர்களை பார்க்கும் போது முட்டுக்கால் வரையிலும் இல்லாமல் கட்டைகளிலே தன்னை தன்னுடைய உடலை பிணைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இன்னும் சிலரை பார்க்கலாம், நாகூர் தர்கா போன்ற இடங்களில் சில பரிதாபமான காட்சிகள், முட்டு வரையிலும் கால் இல்லை, முழங்கை வரையிலும் கை இல்லை, அதாவது இருப்பதெல்லாம் இடுப்பு தோல் வரையிலும் கை இல்லை, இடுப்பு வரையிலும் கால் இல்லை, முட்டு மட்டுமல்ல இடுப்பு வரை கால் இல்லை, நெஞ்சுக்கும் அந்த உடம்பின் நாளில் ஒரு பகுதி அப்படி இருக்கிறது, பிச்சை பாத்திரத்தை தம்முடைய நெஞ்சத்திலே ஏந்தி கொண்டு நெளிந்து நெளிந்து செல்லக்கூடிய பரிதாப ஜீவன்களை நாகூர் தர்கா போன்ற இடங்களில், ஏர்வாடு தர்கா போன்ற இடங்கள் பார்க்க நேரிட்டேன். அவர்களை பார்க்கும் போது நமக்கு என்ன எண்ணம் ஏற்படுகிறது, யா அல்லாஹ் அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள், நாம் என்ன திட்டமிட்டமா இந்த பரிதாபத்துக்குரிய சூழலில் இருப்பவர்கள் இப்படி திட்டமிட்டா என் தனக்கு அமைய வேண்டும் நினைத்தார்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லாஹுடைய நாட்டம் அது நினைக்கும் போது எனக்கு நடக்குகிற காலையாவது தந்தாவே அல்ஹம்துலில்லாஹ் அப்போதான் எண்ணி பார்க்கும் அல்ஹம்துலில்லாஹ். எப்போது கிடை நடக்கிற காலு சாதாரணமாக நினைக்க மாட்டோம், நடப்பதற்கு கால் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன பாக்கியமா என்று நினைக்கிறோம். ஆக செல்வ செழிப்பு மட்டுமல்ல பாக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக சிந்தித்து பார்த்தால் இன்னொன்றை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று பாக்கியம் தெரியும். ஒரு கோடு வரைகிறோம், இந்த கோடு பெரிய கோடா சின்ன கோடா எப்படி தீர்மானிக்கிறது, இன்னொரு கோடு போட்டால்தான் அதை தீர்மானிக்க முடியும். ஒருவர் சொன்னார், இந்த கோடை அடிக்காமல் திருத்தாமல் அழிக்காமல் நீ சின்ன கோடாக மாற்ற வேண்டும். எப்படி செய்ய முடியும், ஒரு பேப்பர்ல ஒரு கோடை போட்டு இதை அடிக்க கூடாது அழிக்க கூடாது திருத்த கூடாது இதை சின்ன கோடாக மாற்ற வேண்டும், ஒரே வழி பக்கத்தில் ஒரு பெரிய கோடு இழுத்தா போது இது ஆட்டோமேட்டிக்கா சின்ன கோடா மாறும். ஆக ஒரு கோடு சின்ன கோடாக மாற வேண்டுமானால் இன்னொரு கோடை பெரிய கோடாக இழுத்து கம்பேரிட்டிவ் பொசிஷன் ஒப்பியல் நோக்கு. அதே போல அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்போது சொல்ல வேண்டும், அதாவது அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் வைத்தல்ல நம்முடைய உடல் நிலை வைத்துக் கொண்டு, அதனால தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அல்லாஹ் தந்திருக்கிற ஆரோக்கியத்தை பாருங்கள், ஹெல்தி ஸ்வெல்த் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த நலம் இருக்கிறதே அது எவ்வளவு முக்கியத்துவம். கடிதம் எழுதும் போது என்ன எழுதுகிறோம், நலம் நலமறிய நாட்டம், அதான நடைமுறை வேடிக்கையாக சொல்வார்கள். ஹாஸ்டல்ல பையன் படிக்கிறான், அவன் அத்தாவுக்கு கடிதம் எழுதுகிறான், பணம் பணமறிய நாட்டம், மூன்று நாளைக்குள் முன்னூறு ரூபாய் எனக்கு மணி ஆர்டர் செய்து நீங்கள் தான் என்னுடைய அப்பன் என்பதை நிரூபித்துக் கொள்ளவும். இப்படி சில பிள்ளைகள் இருப்பாங்க, ஆக எடுத்த எடுப்பில் பணம் பணமறிய நாட்டம் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு நண்பரை சந்திக்கிறோம், என்ன கேட்போம்? நலன் தானா அப்படின்னு கேட்போம். எப்படி பணம் தானா கேட்போமா? நல்லா இருக்கீங்களா, ஆரோக்கியமா இருக்கீங்களா கேட்போம். பணம் இருக்குதா கேட்க மாட்டோம். சில நேரங்களில் சில சிக்கல் ஏற்படும். ஏன்னா ஒருவரை பார்த்து நலம் இருக்கிறதா என்று கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும், பணம் இருக்கிறதா என்று கேட்டால் அது வேறு விதமாக இருக்கும். அறிவு இருக்கிறதா அர்த்தம் விபரீதமாக போகும். அறிவு இருக்கிறதான்னு கேட்க முடியுமா? பணம் இருக்கிறதான்னு கேட்டால் அதுல ஒரு பொருள் இருக்கும், நலம் இருக்கிறதான்னு கேட்டால் ஒரு பாசம் இருக்கும், ஆனா அறிவு இருக்கிறது ஆத்திரம். ஆக சில நேரங்கள் சில வார்த்தைகள் மாறுபட்ட பொருளை தரும். அதே போல யாரை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது? நலம் என்ற வார்த்தை அது விசாரிப்பதை போல வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் சந்திக்கும் போது முதல் பேச்சினதுமா டெலிபோனை தூக்கினாலும் நலம் தானா, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ, அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் நலம் விசாரிப்பு. கடிதங்களில் நலம் விசாரிப்பு, உரையாற்றும் போது நலம் விசாரிப்பு, டெலிபோனை எடுத்துக்கொண்டால் முதல்ல நலம் விசாரிப்பு. அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? எல்லா செல்வத்தை விட நோயற்ற வாழ்வு பெரும், குறைவற்ற பெருசெல்வம், ஹெல்தி செல்த். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம் இருக்கிறதே, அதுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆரோக்கியம் என்கிற ஒரு தலைப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்த்தா சபே பராத்தில் மூன்று யாசின் ஓதுகிறார் அல்லவா, அந்த மூன்று யாசின்ல உணவு என்பதை விட முன்னுரிமை தரப்பட்டது தெரியுமா? ரெண்டா முதல்ல ஆயுள் நீடிக்க வேண்டும், இரண்டாவதாக ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்பது உணவை விட மிக முக்கியமானது. ஏன்னா சிலர் நினைக்கலாம் உணவு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியம்னா, உணவை விட ஆரோக்கியம் முக்கியம். ஒரு கோடி கோடியாக செல்வத்தை குவித்தாலும் அதை உண்ணக்கூடாது என்ற கட்டுப்பாடு வந்தால் என்ன செய்ய முடியும்? உண்ணக்கூடாது. உதாரணமாக உப்பு இல்லாத கஞ்சிதான் குடிக்க வேண்டும், இனிப்பில்லாத தேநீர் தான் பருக வேண்டும். அதுக்கு தேநீர்னே பேர் கிடையாது. தெரியுமா தேநீர் ஏன் சொன்னா தே பிளஸ் நீர், தேன்னா இனிப்பு நடத்தும். ரொம்ப பேருக்கு தெரியாது தே என்ற அந்த தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் தே என்றால் இனிப்பு. அது நிறைய உதாரணம் தேவாரம், இனிய தேவாரம்னா இனிய மாலை, தேவாரம் இணைத்து சொல்லுவாங்க. ஆக தேநீர்னா இனிய நீர், ஆக பேரு தேநீர் இல்லை, அது வெறும் நீர் தான். ஏன்னா இனிப்பு இருந்தா தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம். அதனால செல்வத்தை சேமிக்கிற வாய்ப்பு கிடைத்தது, ஆனா பயன்படுத்த முடியலன்னா என்ன அர்த்தம்? உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, சைவ உணவும் அசைவ உணவும் ரெண்டு வகை இருக்கு. எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு, சைவம் தான் அசைவம் தான் சாப்பிடணும். ஆனா டாக்டர் டெஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப என்னாச்சுது? உடல்நலம் பாதிப்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டால்தான், ஏதோ ஒரு நோய் இருந்தால்தான் அங்கே நம்முடைய விரும்பிய உணவை சாப்பிட முடியாது என்ற தடை ஏற்படும். தஞ்சை மாவட்டத்தில் வேடிக்கைனா திருமண வீடுகளில் ஒரு தடுப்பு சுடு வைத்திருப்பார்கள். சைவ உணவு ஒரு பக்கம், அசைவ உணவு. அதுல அசைவ உணவு பக்கத்திலே சாப்பிடுகிறவர்கள் சைவ உணவுக்கு என்ன பேரு? மெடிக்கல் சாப்பாடு. மெடிக்கல் சாப்பாடுனாக்கா யாராவது ஒருத்தன் மட்டன் சாப்பிடுகிறவர்கள் சிக்கன் சாப்பிடுகிறவர்கள் மெடிக்கல் இல்லாம நலவான சாப்பாடு, யாராவது வெஜிடபிள் சாப்பிட்டு அவங்களுக்கு பேரே மெடிக்கல் சாப்பாடு. ஏன் இந்த வார்த்தை வந்தது பாருங்கள். மெடிக்கல் சாப்பாடுன்னு சொல்லும்போது இயற்கையாக இயல்பாக மாமிசத்தை சாப்பிடுவது மனித எண்ணம் தூண்டுகிறது. ஆனால் சாப்பிட முடியாத ஒரு நிலை காலானால் அவன் நோயாளி. எனவே நோயாளி என்பதனால சைவ சாப்பாடுக்கு மெடிக்கல் சாப்பாடுன்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். இருந்து என்ன புரிகிறது? அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நமக்கு செல்வத்தை தருவது மட்டுமல்ல அருக்குடை, அந்த செல்வத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பை தர வேண்டும், உடல் நலத்தை தர வேண்டும். இந்த நலம் ஒவ்வொன்றும் நம்முடைய சிந்தித்து பார்க்கும் போது நம்மை தெரியாமல் அல்லாஹ் தருகிற அருக்குடைகளை நாம் மறந்து விடுகிறோம். நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, நம்முடைய சுவாசம் இயற்கையாக இயங்குகிறது. சுவாசத்துக்கு அல்லாஹ் கட்டணம் வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் என்ன நடக்கும்? சர்வசாதாரணமா அப்படி இருப்பதாக கடையில போய் ஒரு கிலோ ஆக்சிஜன் கொடுங்க, என்ன அப்ப ஆக்சிஜன் சிலிண்டர் கூடி போயிடும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ஆக்சிஜனுடைய விலை எல்லோரும் சுவாசிப்பதற்கு கட்டணம் என்றிருந்தால் ஏழைகள்லாம் செத்தே போயிடும், வாழ முடியாது. ஏன்னா ஒரு உதாரணமா நம்ம கேஸ் சிலிண்டர் மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் அன்றாடம் வாங்கித்தான் சுவாசிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா கேஸ் சிலிண்டர் வர லேட்டா போனா விறகு வைத்தாவது சமாளிக்கலாம், ஆக்சிஜன் சிலிண்டர் வர லேட்டா போனா எப்படி சமாளிப்பது? எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இயற்கையாக இயங்க வைக்கிறான். எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியம் ஐம்புலனை தந்தார். இந்த ஐம்புலன்கள்ல கண் என்பதனுடைய முக்கியத்துவம் மட்டும் பாருங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா இந்த கண்ணை தந்த ஒரு நியமத்துக்காக மட்டும் கியாமத் நாள் வரையிலும் நன்றி செலுத்தினாலும் அது நிகராகாது. ஆயிரம் ஆயிரம் முறையில் கோடானு கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் கண்ணை தந்த நியமத்துக்கு நிகராகாது என்று புற உறுப்புகளிலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அந்த கண்ணினுடைய அந்த முக்கியத்துவத்தை காட்டத்தான ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். எழுத்தாளர்கள் கட்டுரை எழுதும் போது முக்கியமான கட்டத்தில் அண்டர்லைன் போட்டு காட்டுவார்கள், இது முக்கியமான பகுதி. அதே போல எல்லாம் வல்ல இறைவன் என்ற எழுத்தாளர் உலகம் என்ற ஏட்டிலே மனிதன் என்ற கட்டுரையை தீட்டினான். மனிதன் என்ற கட்டுரையை தீட்டும் போது இமை என்ற கோட்டை அண்டர்லைனுக்கு பதிலாக டாப் லைன் போட்டு காட்டான். இது மிக முக்கியமான பகுதி, உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமானது. மென்மையானது மட்டுமல்ல கண்ணு, மேன்மையானது கண்ணு. எனவே அதுக்கு அண்டர்லைனுக்கு பதிலாக டாப் லைன் போட்டு இம்பார்ட்டன்ஸை காட்டான். எனவே இந்த கண்ணனுடைய பேரு கொஞ்ச நஞ்சமா? இப்படியே உடல் உறுப்புகளாக பாருங்கள், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்த இதயம், சிறுநீரகம், இந்த உறுப்புகள் எல்லாம் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குடை, எல்லாவற்றுக்கு மேலான ஆரோக்கியம், அறுக்குடைகளுக்கு மேலான அறுக்குடை. எனவேதான் செல்வம், ஹெல்த், அது மிகப்பெரிய வெல்த்தாக கருதப்படுகிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை உணர்வு நம்மை தூண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கடமையைத்தான் ஐந்து வேளை தொழுகையாக இன்ஸ்டால்மெண்டாக செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஐந்து வேளை தொழுகையில சிலர் என்ன செய்வார்கள், ஃபஜ்ர் தொழ மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. அதுதான் ஒருமுறை தொழுகையை பெற்ற இடத்துல சுட்டி காட்டும் போது சொன்ன, அடியானையும் அல்லாஹுவையும் இணைக்கக்கூடிய பாலம் தொழுகை, டெலிபோன் தொடர்பு தொழுகை. உடனே ஒருத்தர் கேட்டாரு, தொழுகை என்பது டெலிபோன் தொடர்புனா நம்பர் என்னன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் 2444 சொன்னேன், 2 ஃபஜ்ர் 2 ரக்அத்து, 4 துஹ்ர் 4 ரக்அத்து, அஸ்ர் 4 ரக்அத்து, அப்புறம் 3-4 மக்ரிப் 3 ரக்அத்து, இஷா 4 ரக்அத்து, 2-4-4-3-4. இந்த நம்பர்ல நீங்கள் டயல் செய்யுங்கள், அல்லாஹ் எப்போதும் அட்டெண்ட் ஆகிறான். இந்த இடத்துல எங்கேஜே கிடையாது, எப்போதும் அட்டெண்ட் ஆகிறான். ஒரு முக்கியமான விஷயம், சிலர் என்ன செய்வார்கள், சோம்பேறித்தனமா ஃபஜ்ர் தொழுகிறதே கிடையாது. இடைக்காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லோரும் அவரவருடைய டெலிபோன் நம்பருக்கு முன்னால 2 போட வேண்டும் என்று ஒரு உத்தரவு வெளிவந்தது. அந்த நேரத்தில் இந்த 2 போடாத நேரத்தில் ஒரு பதில் வரும். என்ன பதில் வரும், தயவு செய்து நீங்கள் டயல் செய்த நம்பரை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஐந்து வேளை முறையாக தொழுதால் அல்லாஹ் அட்டெண்ட் ஆகிறான். நம்முடைய இதயத்துடைய தாபங்களை எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம். இப்போ ஃபஜ்ர் தொழலைன்னா மலைக்கு என்ன செய்வாங்க, 2-4-4-3-4 அட்டன் பண்ணும் போது 2 விட்டு 4-4-3-4 அட்டன் பண்ணுவாங்க. அப்ப என்னாச்சு, மலக்குகள் சொல்வார்கள், தயவு செய்து நீங்கள் தொடர்பு கொண்ட நீங்கள் டயல் செய்த எண்ணை மீண்டும் சரிபார்க்கும். ஏன்னா மலக்குகள் சொல்லலாம் அல்ல, அல்லாட்ட போனா அட்டன் ஃபஜ்ர் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் ஃபஜ்ர் விட்டு போனாதான் மலக்குகள் சொல்லலாம், இறைவனுடன் நீங்கள் தொடர்பு கொண்ட நம்பர்ல 2 விடுபட்டு போனது. அதிலும் பாருங்கள், இந்த டெலிபோன் எடுத்துக்கொண்டா அல்லாஹுடைய இணைப்பு தொழுகைங்கிற டெலிபோன் சொல்றோம். ஏன்னா அடியார்களுடைய டெலிபோன்ல பல கோளாறு இருக்கும். இந்த செல்போன் வந்த ஆரம்பத்தில் சோதனை செய்து பார்த்தார்கள். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே செல்போன் வைத்திருக்கிறார்கள். செல்போன் வைத்திருக்கும் போது என்ன, ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்குறார்கள், சொல்லுகிறார்கள் இருவரும் அலுவலகத்துக்கு செல்கிறோம், காலையில போனா ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு கிளம்பிடுறோம், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரோம். இதுக்கடையில குழந்தை வீட்டு ஸ்கூலை விட்டு வந்தானா வரல ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நமக்குள்ள பேசிக்கொள்ள வேண்டும், ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்குவோம். செல்போன் வாங்கினார்கள், செல்போன் வாங்கி முதன் முதல்ல செல்போன் டெஸ்ட், எங்கே ஒரே வீட்டிலே ஒரே அறையிலே ஒரே கட்டில உட்கார்ந்து கணவனும் மனைவியும் வாங்கி செல்போனை டெஸ்ட் பண்றாங்க. முதல்ல கணவன் டயல் செய்யற மனைவி நம்பருக்கு பார்த்தா நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் இப்போது தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறார். ஒரே வீடு, ஒரே கட்டளி, ஒரே அறை, ஆனா அங்க என்ன வருகிறது, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறார். திருப்பி அவள் தொடர்பு கொண்டா, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கை போய் பிஸியா இருக்கிறார். ரெண்டு பேரும் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சில வேடிக்கைகள் நம்ம செல்போன்ல நடக்கும். ஆனா இந்த மாதிரி அதனால தான் பேர் வச்ச செல்போன். ஏன் போய் செல்லும் இடமெல்லாம் பேசுவதால செல்போன், செல்லும் இடமெல்லாம் பேசுவது. ஆனா சில நேரங்கள் என்ன செய்து அது தொடர்புடை செய்து. ஆனால் தொழுகை அடியானையும் அல்லாஹுவையும் இணைக்கக்கூடிய ஒரு டெலிபோன், ஒரு செல்போன் தொடர்பு, ஆனால் இங்கே எங்கேஜ் என்பதே கிடையாது. எப்போதும் இது லைன்ல இருக்கும், இது எப்போதும் இணைக்கும், முறையாக தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த தொடர்பு தான் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்றி வெளிப்பாடு. எனவே மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய மகத்தான இயல்பு நன்றி உணர்வு. அந்த நன்றி கொன்றவர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்கு உரித்தானவர்கள். அல்லாஹு நமக்கு செய்த அருக்குடைகளை குர்ஆன் ஷரீஃபில பட்டியலிட்டு காட்டுகிறான். அதுல எண்ணற்ற அருக்குடைகள்ல உடலுக்குள்ள வைத்தே சொல்லி காட்டுகிறான். உடலுக்குள் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸா செய்திருக்கக்கூடிய அருக்குடைகள், அதாவது ஒரு கரு. சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன், நாம இந்த மனிதர்களா இருக்கிறோம், நாம உருவான விதத்தை ஒரே வார்த்தையில் இன்ஷாலா ஒரு தனி தலைப்பாக ஒரு நாள் வைத்திருக்கிறோம். இப்போது தலைப்பு செய்தி மட்டும் சொல்லி காட்டுகிறேன், விரிவான செய்தி பின்னால் சொல்லப்படும். அதாவது தாயும் தந்தையும் உறவு கொள்கிறார்கள். அதை தவஞான மாமேதை பீரப்பா சொல்வார்கள், எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா. ஞான மாமேதை தக்கலையில் அடங்கி வாழும் மகான் ஷேஃபுனா பீர்முசா உலில்லா அவர்கள் மிகச்சிறந்த தத்துவத்தை சொன்னார்கள். அந்த தத்துவத்தில் ஒரு அடியில் சொல்வார்கள், எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா. சிங்கா சிங்கி என்று ஒரு ஆண்மகனையும் பெண்மகனையும் உரையாட விட்டு உடல் உருவான தத்துவத்தை பேசும்போது, இந்த உலகத்தில் நாம் எப்படி மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், தாயும் தந்தையும் கொண்ட உறவு. அதை நயமாக சொல்கிறார்கள், அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே. அந்த உறவு நேரத்திலே கருவறை நோக்கி பாய்கிற விந்து, அந்த விந்தில் பெருந்துளிகள் குறித்து பாயும் போது அதில் ஒரே ஒரு உயிர் கிருமி மட்டும்தான் நாம் கருவாக மாறினோம். அப்போது எஞ்சிய துளிகள் எல்லாம் அது கழிவாக செல்கின்றன. அதைத்தான் ஒருமுறை நம்முடைய சங்கைக்குரிய சர்க்குரு தைக்கா சுரைபாலம் ஹசரத் அவர்கள் ஒருமுறை சுட்டிக்காட்டினார்கள். நம்முடைய சகோதரர்களாக கழிவறைகளிலும் குளிவறைகளிலும் வீணா போன விந்துகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்த சகோதரர்கள். அவருடைய தத்துவமான ஒரு உரையில சுட்டிக்காட்டினார்கள். அதாவது கழிவறைகளிலும் குளிவறைகளிலும் பெற்றோர்களிடந்து வெளியேறுகிற எத்தனையோ விந்து துளிகள் நம்மோடு நம்மை விட்டு பிரிந்த சகோதரர்கள். கடைசியில் அந்த ஒரு துளி விந்திலும் கூட நுழைகின்ற விந்தின் எத்தனையோ துளிகளில் ஒரு துளியில் ஒரு உயிர், ஒரு குரோமோசோம் மட்டும்தான் மனிதனாக உருவாகிறது. அது விஞ்ஞானம் அந்த ஆராய்ச்சி பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்கிறது. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் கருவறை நோக்கி செல்ல ஒரு போராட்டம் நடத்தி அதில் எல்லாம் இழந்து எல்லாமே இறந்து போய்விட்டு ஒரே ஒரு உயிரணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரணு உள்ளே செல்கிறது. அந்த உயிரணு தான் மனிதனாக உருவாகிறது. நாமெல்லாம் லட்சக்கணக்கான உயிரணுக்களில் தப்பி வந்த ஒரு உயிரணு. எஞ்சிய உயிரணுக்கெல்லாம் செத்து முடிந்து கழிவறையிலும் குளியறையிலும் வீணாக போய்விட்டது. எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் செய்த நம்முடைய பிறப்பிலே உருவாக்கிய அருக்குடை இப்படியெல்லாம் நம்மை படிப்படியாக, தாய் வயிற்றில் தங்க வைத்த அருக்குடை, தாயின் வயிற்றுக்குள் இருந்தபோது சுவாசிப்பதற்கான காற்றியது, எந்த வெளிக்காற்றும் உள்ளே புக முடியாமல் மூன்று இருட்டறைக்குள் நம்மை பாதுகாத்து வைத்தான் ரப்பல் ஆலமீன் ஃபீ சலாசி துலுமாத்தின் என்று சொல்லி காட்டுகிறான். தாயினுடைய வயிறு ஒரு இருட்டறை, அது மியூக்கஸ் மெம்பரன்ஸ் என்ற மெல்லிய படலம் ஒரு இருட்டறை, கருவறை ஒரு இருட்டறை, வயிறு வயிற்றுக்குள் மெல்லிய படலம், அதுக்குள் கருவறை, இப்படி மூன்று இருட்டறைக்குள் வெளிக்காற்று புக முடியாமல் பாதுகாத்து வைத்தான். இப்படி பாதுகாத்து இந்த உலகத்தில் பிறக்க வைத்து, அந்த பிறக்க வைத்த பிறகு நம்மை எப்படி பாசத்தோடு பராமரிக்க வைக்கிறான் பாருங்கள். எந்த தாயாவது அந்த பிறந்த குழந்தை மீது எவ்வளவு வேதனையோடு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள், இந்த குழந்தையை பார்த்து அந்த தாய் படுகிற மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டா? இந்த சனியன் பிறந்ததற்கு நான் என்ன வேதனைப்பட்டேன் என்று எந்த தாயாவது எண்ணி பார்ப்பாளா? கிடையாது. அந்த பிள்ளை கனியபதி எடுத்து நெஞ்சிலே வைத்து கொஞ்சுகின்ற நேரத்தில் கண்ணே என் கண்மணி என்று கொஞ்சுகிற அந்த பாசத்தை அல்லாஹு தாயினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார். மார்பகத்தில் பாலை சுரத்து வைத்த ரப்புல் ஆலமீன் நெஞ்சுக்கு உள்ளே குழந்தையின் மீது பாசத்தை ஏற்படுத்தினான். இந்த குழந்தை பெறும்போது தாய் பட்ட பாடுகளும் வேதனைகளும் கொஞ்ச நெஞ்சமல்ல. அதற்கு பிறகு அந்த தாயினுடைய உள்ளத்தில் எப்படி கையை தலையணையாக்கி, தன் கண்களை விளக்காக்கி, தன்னுடைய மூச்சையெல்லாம் காலாட்டாக, மூச்சையெல்லாம் அந்த குழந்தையினுடைய காலாட்டு பாடலாக ஆக்கி பாசத்தோடு பராமரிக்க வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். இப்படி தாய்மை பாசத்தை குழந்தை தாயினுடைய உள்ளத்திலே கொடுத்து அந்த குழந்தையை பராமரிப்போடு பாசத்தோடு பராமரித்து ஒரு ஆளாக்கி இந்த உலகத்தில் உருவாக்குறார். அல்லாஹ்வுடைய அந்த அருக்குடைகளை நினைத்து பார்த்தா சுபஹானல்லாஹ், நம்மால் எண்ணி பார்க்கவே முடியாது. இந்த அருக்குடைகளுக்கெல்லாம் மேலான அருக்குடை என்ன தெரியுமா? நம்மை முஸ்லிம்களாக இந்த அருக்குடை எல்லாருக்கும் இருக்கிறது. யாருக்கெல்லாம்? இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அறுக்குடை இருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்னம அலைனா வ ஹதானா இலா தீனில் இஸ்லாம், இந்த எல்லா அறுக்குடை ஒரு மேலான அறுக்குடை நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நேர்வழி காட்டினானே, அது எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த அறுக்குடை. அந்த முஸ்லிம்களாக ஆக்கிய அறுக்குடையை விட மேலான ஒரு அறுக்குடை இருக்கிறது, என்ன தெரியுமா? அதை ஞான மாமேதை பீரப்பா சுட்டிக்காட்டுவார்கள். ஆதம்பரும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத் தாக்கின அந்த வெகு நன்றிக்கு சிரம் கீழும் பாதம் மேலுமாய் 1100 ஆண்டுகள் ஓதித்தவன் கிடந்தாலும் போதாது அவன் என்று உகந்ததற்கு. எல்லாமல் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நம்ம மீது ஓப்பு செலுத்தி, நம்ம மீது அன்பு செலுத்தி, நம்மை எல்லாம் எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றிய பிறகு ஆதம் அலை இஸ்லாம் முதல் ஈசா அலை இஸ்லாம் வரையிலும் உள்ள எந்த நபியுடைய உம்மத்தாக நம்மை ஆக்காமல் கடைசி தூதர் எம் பெருமானார் நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கடைசி நபியுடைய உம்மத்தாக ஆக்கினானே, இந்த மகத்தான அறுக்குடைக்கு இந்த மாபெரும் கருணைக்கு நிகராக 1100 ஆண்டுகள் என்றால் 1,000,000 ஆண்டுகள் தலை கீழும் பாதங்கள் மேலுமாக தவம் செய்தாலும் கூட அல்லாஹுடைய ரசூல் கடைசி தூதர் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக்கின நன்றிக்கு நிகர் ஆகாது என்று சொன்னார்கள் அந்த ஞான பெருங்கடல். ஏன் தெரியுமா? மூசா அலை இஸ்லாம் எதிர்பார்க்கிறார்கள் கடைசி நபியின் உம்மத்தாகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? ஈசா அலி இஸ்லாம் எதிர்பார்த்தார்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் ஈசா அலி இஸ்லாம் நிச்சயம் வரப்போகிறார்கள். வருகிற ஈசா அலி இஸ்லாம் புதிய நபியாக வராமல் கூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு அங்கமாக வரப்போகிறார்கள் என்பது நமக்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் தருகிற வெளிச்சம். எனவே ஹதீஸின் வெளிச்சத்தில் இந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு எம்பெருமான் செல்வாசரின் உம்மத்தாகிற வாய்ப்பு, அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களாக ஆக்கிய வாக்கியம். முதலில் நம்மை மனிதனாக ஆக்கினார் அல்ஹம்துலில்லா. மனிதர்களாகிய நம்மை கூன் குருடே ஊன் இல்லாமல் பிறக்க வைத்தான் அல்ஹம்துலில்லா. அதற்கு பிறகு நமக்கு மாபெரும் பொக்கிஷமாம் ஈமானனும் இஸ்லாத்தை ஹிதாயத்தை தந்தான் அல்ஹம்துலில்லா. அந்த ஹிதாயத்துக்கு சிகரமாக எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக ஆக்கினான் அல்ஹம்துலில்லா. இப்படிப்பட்ட மாபெரும் அறுக்குடையை பெற்றிருக்கிறனாம் பெற்ற சுதந்திரம் பேணி காப்போம் என்பதை போல பெற்றிருக்கக்கூடிய அறுக்குடைகளை பேணி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்வோம். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நினைப்போம், துதிப்போம். அல்லாஹுவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி நமக்கு நாமே செலுத்தக்கூடிய நன்றி என்பதை உணர்ந்து எல்லாமல் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நம் அனைவரையும் நன்றி மனப்பான்மை உள்ளவர்களாக ஆக்குவானாக, நன்றி கொண்டவர்களாக, நன்றி கொண்ட தீயவர்களாக ஆக்காமல் நம்மை காத்தல் புரிவானாக. செலுத்தக்கூடிய அஃபலா அக்கூன் அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க கூடாதா என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னதைப் போல அல்லாஹுடைய ரசூலே அப்படி சொல்ல வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்கள் எம்மாத்திரம்! எனவே நம்மால் இயன்றவரையிலும் இறைவனை நினைந்து, இறைவனை மனதிலே பதித்து, இறைவனுடைய வேதத்தை ஓதி, இறைவணக்கத்தில் ஈடுபாடு செலுத்தி முழுக்க முழுக்க நன்றி உள்ளவர்களாக வாழ்கிற நசீபை எல்லாமல் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.